அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து வழங்கும் தமிழோசை. ஜூன் மாதம் முதல் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்திரங்கத்தில் இலங்கை பிரதமர் தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ போட்டியிடுவார் என்று அவரது பேச்சாளர் அறிவித்திருப்பது குறித்த செய்திகள். தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அவரை விடுதலை செய்த கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய கர்நாடக மாநில அரசு முடிவெடுத்திருப்பது குறித்த செய்திகள். புகையிலை பயன்பாட்டுக்கு எதிரான தினத்தை தினம் கடைபிடிக்கப்படுவதையொட்டி விளையாட்டு வீரர்களை புகைப்பிடிக்கும் பழக்கம் எப்படி பாதிக்கும் என்பது குறித்த ஒரு கண்ணோட்டம்.
நுரையீரல் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு டென்னிஸ் கோர்ட் சைஸுக்கு பெருசு இருக்கு அதோட சர்ஃபேஸ் ஏரியா. ஆனா நம்ம ஸ்மோக் பண்ணோம்னா அது வந்து கிட்டத்தட்ட சர்வீஸ் ஏரியா இருக்குல்ல அந்த அளவுக்கு ஷ்ரிங்க் ஆயிடும்.
மற்றும் பன்னாட்டு கண்ணோட்டம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை. முதலில் வருவது செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
சிரியாவில் செயல்படும் கிளர்ச்சி குழுக்கள் எந்த அளவிற்கு சிறார் போராளிகளை படைகளில் சேர்த்து துஷ்பிரயோகங்கள் செய்கின்றனர் என்பது குறித்து விவரங்கள் பிபிசியின் புலனாய்வின் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தனக்கு 15 வயது இருக்கும்போது எப்படி அல்கைதாவுடன் தொடர்புடைய நுஸ்ரா முன்னணியுடன் இணைந்து போராடி கொலைகளை செய்ததாக 13 வயது சிறுவன் ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்தார்.
I don't know where they took us. We went down some stairs, but I don't know where that was.
சிறார்கள் இலக்கு வைத்து படைகளில் சேர்க்கப்பட்டனர் என்றும் அந்த சிறுவன் தெரிவித்தார். பின்னர் இஸ்லாமிய அரசு அமைப்பில் தான் சேர்க்கப்பட்ட போது அங்கு ஏற்கனவே 13 வயது சிறார்களுடன் சண்டையிடுவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டுக் கொண்டிருந்தனர் என அந்த சிறுவன் தெரிவிக்கிறார். கொலைகளை செய்ய தூண்டும் வகையில் சிறார்களுக்கு தலைவெட்டி கொலை செய்யப்படும் காணொளிகள் காட்டப்பட்டு அவர்கள் ஊக்கப்படுத்தப்பட்டனர் என்றும் பிபிசி கண்டறிந்துள்ளது. ஐஎஸ் அமைப்பின் மீது குண்டு தாக்குதல் நடத்த முயற்சித்து அது தோல்வியடைந்த பிறகு அவர்களால் பிடித்து துன்புறுத்தப்பட்டதாக 14 வயது சிறுவன் ஒருவர் தெரிவித்தார்.
ஈராக்கில் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளால் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் அந்நாட்டின் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 38 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். வெடிபொருட்களை ஏற்றி வந்த கவச வாகனம் ஒன்று கிழக்கு ரமாதி நகரில் அமைந்துள்ள போலீஸ் தளத்தில் மோதி வெடிக்க வைக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதல் மற்ற தாக்குதலை தூண்டியதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் பயங்கரவாதிகளால் கைப்பற்றப்பட்ட நிலப்பரப்பை மீட்பதற்காக அரசு ஆதரவு இராணுவத்தினர் அந்த பிராந்தியத்தில் தமது படை நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளனர்.
கடந்த 2013 வங்கதேச தலைநகர் டாக்காவில் ராணா பிளாசா எனும் தொழிற்சாலை கட்டட வளாகம் இடிந்து விழுந்து 1000+ கொல்லப்பட்ட நிலையில் அந்த கட்டடத்தின் உரிமையாளர் மீது கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வங்கதேசத்தின் தொழில்துறை விபத்துகளில் இதுவே மிகப்பெரியதும் மோசமானதுமாகும். அந்த கட்டடத்தின் பாதுகாப்பு குறித்த கவலைகள் எழுப்பப்பட்டிருந்தாலும் குறைந்த அளவிற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன. இந்த கொலைகள் தொடர்பில் இதர 41 பேர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. அவர்களில் அரசு அதிகாரிகளும் அடங்குவர்.
நைஜீரியாவின் மத்திய வங்கியின் 6 மூத்த அதிகாரிகள் நிதி மோசடி தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுமார் $30 மில்லியன்களை அவர்கள் கையாடல் புரிந்துள்ளதாக நைஜீரியாவின் ஊழல் எதிர்ப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. நாட்டின் பொருளாதாரம் மற்றும் நிதி குற்றங்கள் குறித்த பிரிவினர் இவர்கள் தவிர இதர வங்கிகளைச் சேர்ந்த 16 பேர் மீது குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். கிழிந்து நைந்து போன மற்றும் நாணயத்தாள்களுக்கு பதிலாக செய்தித்தாள்களின் துண்டுகளை அழித்துவிட்டு பழைய நாணயத்தாள்களை மீண்டும் புழக்கத்தில் விட்டனர் என அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் புதிய அதிபராக பொறுப்பேற்றுள்ள முகமது புகாரி ஊழலை எதிர்த்து போராட உறுதிபூண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
வட இந்திய மாநிலமான ஹரியானாவில் 15 வயது சிறுமியொருவர் கூட்டாக பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணைகளை முன்னெடுக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அந்த கொடுஞ்செயலை செய்தவர்களுக்கு செருப்படி கொடுக்கப்பட வேண்டும் என உள்ளூர் பஞ்சாயத்து முடிவு செய்ததை அடுத்து காவல்துறையினர் விசாரணையை கையில் எடுத்துள்ளனர். இந்த வன்செயலை செய்தவர்களுக்கு 5 செருப்படியும் சுமார் 5000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது நீதியை பழிக்கும் ஒரு செயலாகும் என பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர்.
மியான்மரில் ரோஹிஞ்சா முஸ்லிம்களின் நிலைமையை எடுத்துச் சொல்லும் நோக்கோடு அமெரிக்க நடிகர் மேட் டிலோன் அந்த சிறுபான்மை குழுவினர் வசிக்கும் ஒரு முகாமுக்கு சென்று பார்வையிட்டுள்ளார். அங்கு நிலவும் அடக்குமுறை காரணமாக 1000+ ரோஹிஞ்சா முஸ்லிம்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். ஆட்கடத்தல்காரர்களால் கைவிடப்பட்ட பலர் கடலில் தத்தளிப்பதாக நம்பப்படுகிறது. ஒரு சமூக ஆர்வலரின் கோரிக்கையை ஏற்று அந்நாட்டில் உள்ள ராக்கின் மாநிலத்துக்கு மேட் பயணம் செய்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கை பிரதமர் தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ போட்டியிடுவார் என்று அவரது பேச்சாளர் இன்று அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
இலங்கை அதிபர் தேர்தலில் தோல்வியடைந்த முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ அடுத்து நடக்கவுள்ள பொதுத் தேர்தலில் பிரதமர் பதவிக்கு நிச்சயம் போட்டியிடுவார் என அவரது பேச்சாளர் பிபிசி சிங்கள சேவைக்கு தெரிவித்தார். கடந்த ஜனவரி 8 ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் வரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை வகித்த மஹிந்த ராஜபக்ஷ நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலிலும் அதே கட்சியின் சார்பாக போட்டியிட முயற்சிப்பதாக அவரது பேச்சாளர் ரொஹான் வெளிவிட்ட கூறினார். தற்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேன வகிக்கும் நிலையில் அந்த கட்சியின் சார்பில் பிரதமர் பதவிக்கு போட்டியிடுவதற்கு தற்போதைய அதிபர் சிறிசேன இடமளிக்காவிட்டால் மஹிந்த ராஜபக்ஷ கட்டாயமாக வேறு வழியை கவனித்துக் கொள்வார் எனவும் குறிப்பிட்ட வெளிவிட்ட எந்த கட்சியில் போட்டியிட்டாலும் அவர் நிச்சயமாக பிரதமர் வேட்பாளராகவே போட்டியிடுவார் என குறிப்பிட்டார். மஹிந்த ராஜபக்ஷ தேர்தலில் போட்டியிட தீர்மானித்தது குறித்து அவரது பேச்சாளர் ரொஹான் வெளிவிட்ட பிபிசி சிங்கள சேவைக்கு தெரிவித்தார்.
மஹிந்த ராஜபக்ஷ கட்டியெழுப்பிய இந்த நாடு முடங்கி போயுள்ளது. நாட்டின் எதிர்காலத்திற்காக அவர் தொடர்ந்து பணியாற்ற விரும்புகிறார். அவர் தனது கடமையை செய்து முடிப்பதற்கு முன்னதாக ஜனாதிபதி தேர்தல் வந்ததால் அவரது செயல்பாடுகள் தடைபட்டன. அப்படி தடைபட்ட செயல்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்காகத்தான் அவர் வரும் தேர்தலில் கட்டாயமாக போட்டியிடுவார்
என்றார் ரொஹான் வெளிவிட்ட. மஹிந்த ராஜபக்ஷ எந்த கட்சியின் சார்பில் பிரதமர் பதவிக்கான வேட்பாளராக போட்டியிட உள்ளார் என அவரிடம் கேட்டதற்கு
எந்த கட்சி என்பது இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. ஆனால் அவரது கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் போட்டியிடுவதற்கு எதிர்பார்ப்பு உள்ளது. அப்படியே அந்த கட்சியில் போட்டியிடுவதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் வேறு கட்சியில் பிரதமர் பதவிக்கான வேட்பாளராக அவர் போட்டியிடுவார். ஏனென்றால் அவர் தேர்தலில் போட்டியிடுவார் என்பது தீர்மானிக்கப்பட்டுவிட்டது
என்றார் மஹிந்த ராஜபக்ஷவின் பேச்சாளர் ரொஹான் வெளிவிட்ட. இதற்கிடையே சிறிலிய சவிய என்ற அறக்கட்டளை நிறுவனம் ஒன்றின் ஊடாக நிதி மோசடிகளில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்ஷவை இன்று விசாரணைக்கு வருமாறு நிதி மோசடி பிரிவு போலீசார் அழைப்பு விடுத்திருந்தும் அவர் விசாரணைக்காக நிதி மோசடி பிரிவு போலீஸ் அலுவலகத்திற்கு செல்லவில்லை. மாறாக இலங்கை நாடாளுமன்ற சபாநாயகர் சமல் ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் வைத்து ஷிரந்தி ராஜபக்ஷவிடம் நிதி மோசடி பிரிவு போலீசார் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளனர்.
பிரதீபன் புனிதசீலன். இலங்கைக்குள் சட்டவிரோத போதைப் பொருட்களை நாட்டுக்குள் கொண்டு வந்து விநியோகம் செய்பவர்களுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் சார்ல்ஸ்.
இலங்கையில் சட்டவிரோத போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்தும் நோக்குடன் அவற்றை நாட்டுக்குள் கொண்டு வந்து விநியோகம் செய்பவர்களுக்கு மரண தண்டனை வழங்குவது தொடர்பிலான தனது பரிந்துரைக்கு மக்களின் வெளிப்படையான கருத்துக்களை எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். சர்வதேச புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கொழும்பு மன்னார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று திங்கட்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மக்களின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு இறுதி தீர்மானம் எட்டப்படும் எனவும் அவர் கூறினார்.
நாட்டில் 3 சாப்பிட இல்லை என்றாலும் அணிவதற்கு முறையான உடை இல்லை என்றாலும் மதுபானம் மற்றும் சிகரெட் பாவிப்பதில் குறையில்லாமல் உள்ளது. போதைப் பொருளை நாட்டிற்குள் கொண்டு வருபவர்கள், அதனை விநியோகம் செய்பவர்கள், விற்பனை செய்வோருக்கு மரண தண்டனை வழங்குவது சரியாக இருக்குமா என்பது பற்றி நாட்டில் விவாதம் ஒன்று ஏற்படுத்த விரும்புகிறேன். எனது இந்த கருத்திற்கு சர்வதேச நாடுகளும் மனித உரிமை அமைப்புகளும் கண்டனம் தெரிவிக்கலாம். பிரச்சனைகளுக்கு மரண தண்டனை தீர்வு இல்லை என உள்நாட்டில் இருந்தும் எதிர்ப்பு வரலாம். ஆனால் உலகிலுள்ள பல நாடுகளில் இந்த சட்டம் அமலில் இருக்கிறது
என தெரிவித்தார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன.
சார்ல்ஸ் பீட்டர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவின் இந்த பரிந்துரை நடைமுறைப்படுத்தப்பட்டால் சட்டவிரோத போதைப் பொருள் பாவனை மட்டுப்படுத்தப்படுமா என்பது குறித்து இலங்கையில் இயங்கி வரும் அடிக் எனப்படும் மதுபானம் மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையத்தின் செயற்திட்ட அதிகாரியான தினேஷிடம் கேட்டபோது
அது அந்த அளவு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பாவனையாளர்கள் மத்தியில் ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியாது. சட்ட ரீதியற்ற சில போதைப் பொருட்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்படுவதை தடுப்பதற்கு சட்டங்கள் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் போது அது ஓரளவு குறையும். ஆனால் இந்த தேவை இருக்கும் மக்களுக்கு தேவை இல்லாமல் செய்வார்கள் அல்லது டிமாண்ட் ரிடக்ஷன் என்று சொல்வார்கள், தேவையை குறைப்பதற்கான ஏற்பாடுகள் அங்கு நடைபெறுகின்ற வரைக்கும் இந்த பாவனையை மக்கள் மத்தியில் கட்டுப்படுத்துவதை தவிர்க்க முடியாது. அது ஜனாதிபதி அவர்களும் கூட அறிந்திருக்கின்ற விடயம்தான். இந்த தடுப்பு நடவடிக்கைகள் தான் அவைகளை தடுப்பை ஒழிய இவ்வாறு தடை செய்வதால் முழுமையான பாவனையை குறைப்பதை செய்ய முடியாது நாட்டில்
என்றார் தினேஷ். இலங்கையில் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்து வருகிறதா என்று கேட்டபோது,
ஆசிய நாடுகளை எடுத்துக்கொண்டால் ஆசிய நாடுகளிலே மிகவும் விரைவாக மிகவும் வேகமாக சிகரெட் பாவனை குறைந்து வரும் நாடாக இலங்கை காணப்படுகின்றது. 94 தொடக்கம் 2014 வரையில் 14% வீழ்ச்சி காணப்படுகின்றது சிகரெட் உற்பத்தியிலே. என்றால் உற்பத்தியில் 14% வீழ்ச்சி இருக்கின்றது என்றால் அங்கே பாவனையிலும் 14% வீழ்ச்சி காணப்பட்டிருப்பதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயமாக இருக்கின்றது. ஆனால் 2010 வரைக்கும் குறைந்து சிகரெட் பாவனை யுத்த சூழ்நிலை முடிந்தவுடன் புதிய ஒரு சந்தை வாய்ப்பு, அதாவது 8 புதிதாக வடக்கு கிழக்கில் இருக்கின்ற 8 கிடைத்ததன் காரணமாக அங்கு பல தந்திரோபாயமான வேலைகள் செய்து சிகரெட் கம்பெனி அங்கு விற்பனையை அதிகரித்ததன் காரணமாக சிகரெட் உற்பத்தியிலே ஒரு ஏற்றம் ஏற்பட்டது. ஆகவே மிகவும் விரைவாக குறைந்து வந்த சிகரெட் பாவனை வடக்கு கிழக்கிலே மக்களை சிகரெட் சாதனை போன்ற பாவனைக்கு உட்படுத்துவதற்காக தந்திரோபாயமான வேலைகள் செய்ததன் காரணமாக உற்பத்தியிலே ஒரு ஏற்றம் இருக்கின்றது. ஆகவே இன்றைய வரைக்கும் எங்களுடைய நிறுவனத்தின் ஆய்வுகளின்படி 2014 ஜூலை மாதம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி இலங்கையிலே 37.3% சாராய பாவனையில் ஈடுபடுவதாகவும், அதே போல் சிகரெட் பாவனை பொறுத்த வரைக்கும் 33.7% சிகரெட் பாவனையில் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த ஆய்வு வந்து இது ஒவ்வொரு வருடமும் செய்யப்படுகின்ற 15 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களிடம் மட்டும் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு ஆய்வாக இருக்கின்றது. இது எங்களுடைய நிறுவனத்தில் இருக்கின்ற தற்போது இருக்கின்ற சில குறிகாட்டிகளாக இருக்கின்றது. இதுதான் இன்றைய நிலை இலங்கையை பொறுத்தவரைக்கும்.
இலங்கைக்குள் போதைப் பொருள் பாவனையில் தென்னிலங்கைக்கும் வடகிழக்கு பகுதிக்கும் இடையில் என்ன மாதிரியான வேறுபாடை காண்கிறீர்கள் என்று அவரிடம் கேட்டபோது,
இன்றைய சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் தென்பகுதியை அல்லது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட அனைத்து ஏனைய பகுதிகளில் சாராய சிகரெட் பாவனை மிகவும் குறைந்த அளவிலேயே காணப்படுகின்றது. கடந்த 2014 ஜூலை மாதம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி சிகரெட் பாவனை யாழ் மாவட்டத்திலே மன்னார் மாவட்டத்திலே 47%, யாழ் மாவட்டத்திலே 44.7% காணப்படுகின்றது. அதே போல் சாராயம் அல்லது பியர் அரசாங்கப்பட்ட பாவனைகளை பொறுத்தவரையில் அனுராதபுரம் மாவட்டத்திலே 47% பாவனை காணப்படுகின்றது. அதே போல் தமிழ் பேசும் மக்கள் கூடுதலாக வாழ்கின்ற யாழ் மாவட்டத்தில் 40.8%, மன்னார் மாவட்டத்திலே 44% காணப்படுகின்றது இந்த சாராய பாவனை. அதே போல் மிகவும் மக்கள் சன நெரிசல் கூடுதலாக வாழ்கின்ற அல்லது அபிவிருத்தி அடைந்து வருகின்ற மாவட்டங்களான கொழும்பு, கண்டி போன்ற மாவட்டங்களில் மிகவும் பாவனை குறைந்த அளவிலேயே காணப்படுவதை இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. திட்டமிடப்பட்ட வகையில் சாராய பாவனை அதிகரிக்கப்பட்டிருப்பதை இங்கு வடக்கு கிழக்கு மாவட்டங்களிலே சிகரெட் சாராய பாவனை அதிகரித்துள்ளதை காணலாம். இதற்கு சான்றுகளாக குறிப்பிட வேண்டியிருப்பதுதான் 2010 சிகரெட் கம்பெனிகள் தங்களுடைய வியாபாரத்தை அந்த பகுதியிலே ஆரம்பிப்பதற்காக கிளிநொச்சி, மாங்குளம் போன்ற பகுதிகளில் போலீஸ் நிலையங்களை கட்டி கொடுத்தார்கள் அவர்களுடைய அனுசரணையின் கீழ். அதனை தொடர்ந்து ஒரு சில அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு பணம் கொடுத்து யாழ் மாவட்டத்திலே வீடுகள் அமைப்பதற்கு உதவி செய்தார்கள். அதே போல் புகையிலை செய்கினை மேற்கொள்வதற்காக விவசாயிகளுக்கு கடன் உதவிகளை வழங்கினார்கள். இதெல்லாம் செய்து எப்படியாவது அந்த இடத்தை, அந்த ஏரியாவை அல்லது அந்த பகுதியை தனக்கு பிடித்துக் கொள்வதற்காக இவ்வாறு நடவடிக்கைகள் செய்து அங்கே தங்களுடைய வியாபார நடவடிக்கைகளை 2010 ஆரம்பித்திருந்தார்கள்
என்ற தினேசிடம், வடக்கில் இலங்கை அரசே போதைப் பொருள் பாவனையை திட்டமிட்டு ஊக்குவிப்பதாக கூறப்படும் புகார் பற்றி கேட்டபோது,
இல்லை அது தொடர்பாக சரியான தரவுகள் எங்களிடம் இல்லை. தரவுகள் என்று சொல்லும் போது அதனுடைய உண்மைத்தன்மை தொடர்பாக எங்களிடம் சரியான தகவல்கள் இல்லை
என்றார் இலங்கையில் இயங்கி வரும் அடிக் எனப்படும் மதுபான மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையத்தின் செயற்திட்ட அதிகாரியான தினேஷ்.
செய்திகளை தந்தவர் சார்ல்ஸ் பீட்டர். இலங்கையில் நடந்து வரும் பெண்கள் மற்றும் சிறார்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டித்து நாடு தழுவிய ஆர்ப்பாட்டங்கள் குறித்து செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறைகளுக்கு விரைவாக நீதி வழங்க கோரி இன்று நாட்டின் பல பாகங்களிலும் கவனயீர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன.
வடக்கு கிழக்கு மற்றும் கொழும்பு அளவுகளில் இன்றைக்கு இந்த ரெண்டு மணித்தியாலமும் இந்த அமைதி ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இது வந்து 2013 நீதியை நோக்கிய பயணத்தில் ஒரு தொகுப்பாக எல்லாருமே நாங்கள் அணிதிரண்டிருக்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு.
இந்த போராட்டங்களில் பெண்கள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். தலைநகர் கொழும்பில் நீதியமைச்சுக்கு முன்பாக இந்த கவனயீர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தின் நோக்கம் பற்றி அதில் கலந்து கொண்ட பெண் மனித உரிமை செயற்பாட்டாளரான நளினி ரத்னராஜா,
இதுல ரெண்டு கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறோம். அதாவது வந்து மிகவும் விரைவாக பாலியல் துஷ்பிரயோகம் வன்புணர்வு செய்யப்பட்டவர்களுக்கான கேசஸ் வந்து மிகவும் விரைவான இன்வெஸ்டிகேஷனை நடத்தி அவங்களுக்கு நீதி கிடைக்க வேணும். ஒன்று. ரெண்டாவது, இப்படியான பாலியல் துஷ்பிரயோகங்கள் வன்புணர்வுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேணும் என்பது. அதாவது அரசு வந்து ஒரு கடப்பாடுக்கு வரணும், இதை இல்லாமல் ஒழிப்போம் என்ற கடப்பாடுக்கு வர வேணும். இல்லைன்னு தான் இந்த ரெண்டு முக்கியமான கொள்கைகளை முன்னுக்கு வச்சுதான் நாடளாவிய ரீதியில் நடந்து கையெழுத்து வேட்டையும் வேண்டினான்.
கிழக்கு மாகாணத்திலும் மட்டக்களப்பு, திருகோணாமலை மற்றும் அம்பாறை ஆகிய 3 மாவட்டங்களிலும் இந்த கவனயீர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்றுள்ளது.
சம்பவத்துக்கு நீதி கிடைக்கணும் என்றதுக்கு அப்பால இதுவரைக்கும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள்ல கொல்லப்பட்ட பெண்கள் மற்றும் பெண் சிறுமிகளுக்கான சட்டத்தின் ஊடாக துரித நீதி கிடைக்கணும் என்றதுக்காகத்தான் நாங்க இந்த அமைதி ஊர்வலத்தை செய்து கொண்டிருக்கிறோம்.
மட்டக்களப்பு நகரில் அனர்த்த முகாமைத்துவ பெண்கள் கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் இந்த கவனயீர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தமது வாய்களில் கருப்பு துணிகளை கட்டியவாறு பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறைகளுக்கு நீதி கோரும் வாசக அட்டைகளை ஏந்தியவாறு அங்கு காணப்பட்டார்கள். போராட்டத்தில் மற்றுமோர் அங்கமாக அதில் கலந்து கொண்டவர்களிடம் உறுதிமொழிகளை பெறும் வகையில் கையொப்பங்களும் அங்கு திரட்டப்பட்டது.
நாங்கள் எப்பொழுதுமே எமது நாட்டிலேயோ இந்த இடத்திலேயோ இவ்வாறான வன்முறைகளை விரும்ப மாட்டோம் என்கிறத எல்லாருமாக சேர்ந்து ஒரு உறுதிமொழி எடுக்கிறதாக இங்கு அனைவரிடமும் கையெழுத்து சேகரிக்கும் ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது
என்று கையொப்பங்கள் திரட்டப்பட்டதன் நோக்கம் பற்றி ஏற்பாட்டாளர்களினால் தெரிவிக்கப்பட்டது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். புங்குடுதீவு மாணவி வித்யாவின் கொலை வழக்கின் 9 சந்தேக நபர்களையும் ஜூன் 15 வரை விளக்கமறியில் வைக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி வித்யாவின் வன்புணர்வு கொலைச்சம்பவ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 9 சந்தேக நபர்களையும் ஊராவத்துறை நீதிமன்றம் வரும் 15 வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு இன்று காவல்துறையினருக்கு உத்தரவிட்டிருக்கின்றது. அத்துடன் சந்தேக நபர்களின் இரத்த மாதிரிகளை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், இந்த கொலைச்சம்பவத்தின் தடைய பொருட்கள் அனைத்தையும் இந்த வழக்கு விசாரணையை பொறுப்பேற்றுள்ள புலனாய்வு காவல்துறையினரிடம் கையளிக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. பாதிக்கப்பட்ட மாணவி வித்யாவின் குடும்பத்தினுடைய சார்பில் சிரேஷ்ட மனித உரிமை சட்டத்தரணி கே.வி. தவரசா அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தார்.
சுவீஸ்குமார் என்பவர் வந்து உங்களுடைய மக்களால் சுற்றி வளைக்கப்பட்டு அவரை கட்டி வைக்கப்பட்டு அதன் பிறகு அவர் வந்து போலீசாரிடம் அவரை பாரம் கொடுத்திருக்கிறார்கள். அவர் பாரம் கொடுக்கப்பட்டவர் பின்னர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு சென்ற பிறகு அவர் திடீரென விடுதலையாகியதாக வதந்திகள் வந்தபோது இங்கே பல போராட்டங்களும் பல மக்கள் எழுச்சியும் ஏற்பட்டு பல விடயங்கள் நடைபெற்றன. அதன் பிறகு இந்த சந்தேக நபர் வந்து வெள்ளவத்தை போலீசினால் கைது செய்யப்பட்டு வெள்ளவத்தையில் இருந்து இந்த சந்தேக நபர் வந்து கொடிகாமம் போலீஸ் பொறுப்பு அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டு யாழ்ப்பாணம் கொண்டு செல்ல முடியாத சூழ்நிலையிலே பவுனியால் வைத்திருந்து பின்னர் கொண்டு வந்து சுகாதாரத்துறை போலீஸ் நிலையத்திலே அவரை ஆஜர்படுத்தியுள்ளார். அவர் ஆஜர்படுத்திய பொழுது அவர் அந்த சந்தேக நபருக்கு எதிராக சில அறிக்கைகளை, அதாவது மேலதிக அறிக்கையை தாக்கல் செய்துள்ளார். வலிமையாக ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது வேறு போலீஸ் அதிகாரிகள் அந்த விளையத்தை கவனிப்பதாக இருந்தால் கைது செய்யப்பட்டவரை கொண்டு வந்து உருவாதுரை போலீஸ் நிலையத்துக்கு பாரம் கொடுத்திருக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு பாரம் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த கொடிகாம போலீஸ் பொறுப்பு அதிகாரி வந்து தான் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்து அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டுள்ளது அவர் எங்கு முதல் முதல் கைது செய்யப்பட்ட விடயம் அங்கே குறிப்பிடப்படவில்லை. அந்த அறிக்கையை தாக்கல் செய்யும் பொழுது அவர் இங்கே குறிப்பிட்டுள்ளார் இந்த சந்தேகத்திற்கு எதிராக இந்த சாட்சியமும் இல்லை என்று. இந்த விடயத்தை நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்து இந்த அறிக்கை பல முரண்பாடு காணப்படுவதை கணம் நீதிபதி அவர்களுக்கு எடுத்துரைத்த போது மிக நீதிபதி அவர்கள் மிகவும் கவனமாக அதை செவிமடுத்து அதை ஏற்றுக்கொண்டதுடன் சந்தேக நபருக்கு கைது செய்யப்பட்டதில் இருந்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படும் நடந்த விடயங்கள் அனைத்தையுமே குறிப்பிட்டு அறிக்கை சமர்ப்பிக்கும்படி நீதிபதி அவர்கள் இன்று அந்த கட்டளை பிறப்பித்தார்
என்றார் மனித உரிமைகள் சிரேஷ்ட சட்டத்தரணி தவராசா அவர்கள். இதேவேளை யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருந்த 130 சந்தேக நபர்களில் ஒரு தொகுதியாக 47 பேர் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர் செய்யப்பட்ட போது யாழ் நீதவான் இவர்களில் 16 வயதுக்கு குறைந்த வயதுடைய 2 மாணவர்களை பிணையில் செல்ல அனுமதித்திருக்கின்றார். 16 வயதுக்கு மேற்பட்ட 7 மாணவர்கள் தொடர்பில் நீதிமன்றத்துக்கு உரிய ஆவணங்கள் சமர்ப்பித்தால் அவர்களின் பிணை மனு பரிசீலிக்கப்படும் என தெரிவித்து 45 பேரையும் வரும் 9 தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார். இதற்கிடையில் இலங்கையில் வடக்கு கிழக்கு கொழும்பு மலையகத்தின் பல இடங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பாலியல் துஷ்பிரயோகம் வன்புணர்வு கொலைகள் என்பவற்றிற்கு உடன் நீதி வழங்கப்பட வேண்டும் என்றும் பெண்கள் சிறுமியரின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் கோரி பலதரப்பட்டவர்களும் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்து தமிழக செய்தி ஒன்று. தமிழக முதல்வர் ஜெ ஜெயலலிதா மீதான வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கிலிருந்து அவரையும் அவருடன் குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் விடுவித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய கர்நாடக அரசு இன்று முடிவு செய்திருக்கிறது. இன்றைய முடிவு குறித்து பெங்களூரில் இருக்கும் தினகரன் பத்திரிகையின் செய்தியாளர் வீரகுமாரன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து கர்நாடக உயர்நீதிமன்றமானது கடந்த மாதம் 16 தேதி அவரை விடுதலை செய்து உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடு செய்வதற்கு கர்நாடக அரசுக்கு 3 காலம் கால அவகாசம் உள்ளது. இந்த நிலையில் இன்று நடைபெற்ற முதல்வர் சித்தராமையா தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் ஜெயலலிதா வழக்கில் மேல்முறையீடு செய்வது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே கூடிய விரைவிலேயே உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்வதற்கான அனைத்து ஆயத்த பணிகளையும் தயார் நிலையில் வைத்துள்ளது. ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் அரசு சிறப்பு வழக்கறிஞராக வாதாடிய டிவி ஆச்சாரியா அவரையே மீண்டும் உச்சநீதிமன்றத்திலும் அரசு தரப்பு வழக்கறிஞராக நியமிக்க கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது.
இந்த மேல்முறையீட்டில் என்ன வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன, எதன் அடிப்படையிலான மேல்முறையீடாக இது இருக்க போகிறது என்றோ, எப்பொழுது எந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றோ இன்று கர்நாடக அரசு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஏதாவது கூறப்பட்டிருக்கிறதா?
ஆமா, அமைச்சரவை கூட்டம் முடிவடைந்ததும் சட்டத்துறை அமைச்சர் ஜெயச்சந்திரா வழக்கம்போல் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது இந்த வழக்கில் கூடிய விரைவில் மேல்முறையீடு செய்யப்படும் என்ற தகவலை தெரிவித்தார். கால நிர்ணயம் எதுவும் அவர் செய்யவில்லை என்றும் தெரிவித்தார். ஏனெனில் இந்த வழக்கில் அதிகபட்சமாக 3 காலத்திற்குள் மேல்முறையீடு செய்ய கால அவகாசம் உள்ளது. தற்போது தீர்ப்பு வெளியாகி 20 ஆகியுள்ளன. எனவே கர்நாடக அரசை பொறுத்தளவில் இன்னும் 2 காலங்கள் அவகாசம் உள்ளன. இருப்பினும் இந்த வழக்கில் கூடிய விரைவில் இந்த மேல்முறையீடானது செய்யப்படும் என்று கேச்சந்திரா அதிகாரப்பூர்வமாகவே தெரிவித்தார். சட்டத்துறை வல்லுநர்கள் அந்த சட்டத்துறை அதிகாரிகள் மட்டத்தில் நாம் பேசிய போது இந்த வார இறுதிக்குள்ளாக இந்த வழக்கானது சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்படும் என்றே தெரிகிறது. அவ்வாறு தாக்கல் செய்யும் போது ஏற்கனவே ஹைகோர்ட்டில் அளித்த நீதிபதி குமாரசாமி அவர்கள் அளித்த தீர்ப்பில் சில கணித தவறுகள் இருந்தது. ஆச்சாரியர் சுட்டிக்காட்டியதை மைய பொருளாக வைத்து அதன் ஆதாரத்தில் அந்த மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. இன்னொன்று, ஏற்கனவே அந்த கூட்டவை ஏற்கனவே சில மதிப்பீடுகளை குமாரசாமி தனது தீர்ப்பில் விட்டுவிட்டதாகவும் ஆச்சாரியா தெரிவித்திருந்தார். இந்த மதிப்பீடுகளை கூட்டும் பொழுது அந்த சொத்துக்களின் மதிப்பு இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே இந்த ஆதாரத்தின் மீதும் அவர் மேல்முறையீட்டின் போது வாதிடக்கூடும்.
கர்நாடக அரசு இதில் மேல்முறையீடு செய்ய தேவையில்லை என்று ஆளும் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலேயே சில பேர் பரிந்துரை செய்ததாகவும் இன்றைய அமைச்சரவை கூட்டத்திலும் கூட அதே குரல்கள் ஒலித்ததாகவும் ஊடகங்களில் செய்தி வந்திருக்கு. அது குறித்து ஏதாவது பேசப்பட்டிருக்கு அதிகாரப்பூர்வமாக?
கர்நாடக காங்கிரஸை பொறுத்தளவில் சித்தராமையா தலைமையிலான அணி, மூத்த அமைச்சர் டி கே சிவகுமார் தலைமையிலான அணி, முன்னாள் மத்திய அமைச்சர் மற்றும் இப்ப தற்போதைய மக்களவையின் காங்கிரஸ் குழு தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே தலைமையிலான அணி என பல அணிகள் செயல்பட்டு வருகின்றன. இது நீண்ட காலமாக இலைமறை காயாக இருந்து வருகிறது. இதில் சில அணிகளுக்கு காங்கிரஸ் அரசானது இது ஜெயலலிதா விவகாரத்தில் முறையீடு செய்வது அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று கூறப்பட்டு வந்தது. இதை கர்நாடக காங்கிரஸ் சட்டப்பிரிவு தலைவர் தனஞ்சயன் கூட சமீபத்தில் முதல்வர் சித்தராமையாவுக்கு கடிதம் எழுதி இந்த வழக்கில் மேல்முறையீடை தவிர்த்து விடுவது நல்லது, ஏனெனில் இதில் கர்நாடகா என்பது நிர்வாக ரீதியிலான ஒரு அரசாகத்தான் இந்த வழக்கில் செயல்பட்டுள்ளது. சட்ட ரீதியாக கர்நாடக அரசுக்கு எந்த ஒரு தொடர்பும் இந்த வழக்கில் இல்லை என்ற வாதத்தை அவர் முன்வைத்திருந்தார். ஆயினும் தற்போது இந்த வழக்கில் சில கணித தவறுகள் இருப்பதாக ஏற்கனவே அரசு சிறப்பு வழக்கறிஞர் ஆச்சாரியா பத்திரிகையாளர்களுக்கு தெரிவித்திருந்தார். அதேபோன்று அரசு தலைமை வழக்கறிஞர் ரவிவர்ம குமாரும் இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்வது மிக அவசியம் என்று ஒரு பரிந்துரையை கர்நாடக அரசுக்கு நேற்று முன்தினம் அளித்திருந்தார். சோ இவை அனைத்துமே ஊடகங்களில் வெளிவந்த பிறகு கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்யாமல் தவிர்ப்பது அந்த அரசுக்கு மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை சம்பாதித்து கொடுத்துவிடும் என்ற ஒரு அபிப்பிராயம் கர்நாடக அரசியல் காங்கிரஸ் வட்டாரத்தில் எழுந்தது. எனவே இந்த அதிருப்தியை சமாளிப்பதற்காக மேல்முறையீடு செய்வது என்று காங்கிரஸ் முடிவு செய்துள்ளதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் கூறுகின்றன.
பெங்களூரில் இருக்கும் செய்தியாளர் வீரகுமாரன். அடுத்து விளையாட்டரங்கம், தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
புகைப்பிடிக்கும் பழக்கம் விளையாட்டு வீரர்களை எப்படி பாதிக்கும் என்பது தொடர்பில் சென்னையில் உள்ள விளையாட்டு மருத்துவ வல்லுநரான டாக்டர் கண்ணன் புகழேந்தியிடம் பேசினேன்.
அறிவியல் ரீதியா பார்த்தோம்னா புகையிலை பழக்கம் வந்து நுரையீரல்னு சொல்றோம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு டென்னிஸ் கோர்ட் சைஸுக்கு பெருசா இருக்கு. நம்மளுடைய ஸ்மோக்கிங்னால அது வந்து கிட்டத்தட்ட சர்வீஸ் ஏரியா இருக்குல்ல அந்த அளவுக்கு ஷ்ரிங்க் ஆயிடும். அப்ப ஒரு ஒரு தினமும் நம்மளோட டொபாக்கோ யூஸ் பண்ற பொழுது நம்மளுடைய சர்ஃபஸ் ஏரியா எவ்வளவு பெருசா இருக்கணுமோ அதை சிறுசாக்கிக்க கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம பிராணவாயு உள்ள போய் சேர்றதுக்கான வாய்ப்புகளை குறைச்சிப்போம். ஏன்னா ஒரு பிளேயருக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப முக்கியம். விளையாட்டுல இருந்து டயர்டானா அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கும் நமக்கு ஆக்சிஜன் தேவை. நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் ஆக்சிஜன் தேவை. பிளஸ் ஒரு இன்ஜுரி ஆனா அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கும் ஆக்சிஜன் தேவை. இப்படியான ஒரு பிராணவாயு கிடைக்க வேண்டிய இடத்துல கார்பன் மோனாக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு எதெல்லாம் தேவையில்லையோ கொடுக்கக்கூடிய புகையிலையை நம்ம போட்டோம்னா பஸ் கொண்டு போது பாருங்க, அதுல இருந்து எக்ஸாஸ்ட் வெளியில வருது பாருங்க, அதுல வாய் வச்சு நல்லா நேராவே எடுத்த மாதிரி.
உலக அளவுல பல பிரபல விளையாட்டு வீரர்களுக்கு வந்து புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்துள்ளது. இருந்தாலும் அவர்கள் வந்து தங்களுடைய துறையில சாதனையை படைச்சிருக்காங்க.
தவறுன்னு தெரிஞ்ச பிறகு அதை திருத்திக்கிறது தான் மனிதனுடைய இயல்பாக இருக்கணுமே தவிர அவர் தவறு செய்யறதுனால நானும் தவறு செய்யலாம், நானும் கொள்ளலாம் அப்படின்னு நினைப்பது சரியான வாதமாக இருக்காது. அது மட்டுமல்லாது அப்படி புகைப்பிடிக்கக்கூடிய ஒரு மைக்கேல் ஜார்டனாக இருந்தாலும் சரிதான், ஆனா கார்னிக்கோவா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய டென்னிஸ் பிளேயரா இருந்தாலும் சரிதான், அவங்க புகை பிடிக்காமல் இருந்தால் அவர்கள் இன்னும் உலக அளவில் பெரிய ஆட்களாக இருந்திருப்பார்கள் என்பதை மட்டும்தான் நான் கூற முடியும். இதை விட இன்னைக்கு ஷைன் பண்ணிருக்க அளவை விட இன்னும் அவங்க பெட்டரா இருக்க முடியும்னா அவர்களால இன்னும் ஒரு பல கோடி மக்கள் அதனால பயன்பட்டிருப்பார்கள் என்றால் அதை தான் நாம் நினைக்க வேண்டுமே தவிர அதை விட்டுவிட்டு இவர்கள் செய்வதனால் நானும் செய்யலாம் என்று சொல்வது தவறான ஒரு பாதை.
இப்ப சராசரி மனிதர்களுக்கு தேவைப்படும் பிராணவாயு அளவை விட விளையாட்டு வீரர்களுக்கு பிராணவாயுவினுடைய தேவை மிகவும் கூடுதலாக இருக்கின்றது. அவர்கள் உடம்பை வருத்தி வேலை செய்யும் பொழுது பிராணவாயுக்கான தேவை அதிகரித்து காணப்படுகிறது. அப்படிங்கிற பொழுது புகைப்பிடிக்கும் பழக்கமோ அல்லது புகையிலை பயன்படுத்தும் பழக்கம் மூலம் அவர்களுக்கு அந்த கிடைக்கக்கூடிய பிராணவாயு போதிய அளவு கிடைக்காமல் போகும் பட்சத்தில் அவர்கள் எப்படி அதை ஈடு செய்கிறார்கள் அவர்களுடைய திறமைகளை?
அவங்க திறமைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆக ஆக ஒரு ஸ்கில்னு சொல்ற ஒரு பர்டிகுலர் கெப்பாசிட்டியை வந்து திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அப்பதான் அதனுடைய ஸ்கில் மெயின்டைன் ஆகணும். அப்ப நம்ம டயர்ட் ஆகணும்னு சொன்னா அந்த ஸ்கில்னுடைய கெப்பாசிட்டி நிச்சயமாக குறையும். அந்த குறையாத நிலையில் இருப்பதற்காக தான் நாம பிராணவாயுலாம் நன்றாக இருக்க வேண்டும், ரிகவரி நன்றாக இருக்க வேண்டும்லாம் சொல்றோம். இவங்களுடைய புகையிலை பழக்கம் அவங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொன்னா அந்த ரிகவரி இதை வந்து நிச்சயமாக பாதிக்கும். இதை செய்வதனால் அவர்களுடைய ஸ்கில்ல வந்து நிச்சயம் குறைகிறது. ஆனால் இது செஞ்ச பிறகும் அந்த ஸ்கில் நல்லா இருக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது போதுமே அப்படின்னு நினைக்கிறாங்க.
சென்னையில் உள்ள விளையாட்டு மருத்துவ வல்லுநர் டாக்டர் கண்ணன் புகழேந்தி. அடுத்து டென்னிஸ் செய்தி. டென்னிஸ் உலகில் நான்கு கிராண்ட் ஸ்லாம்களில் ஒன்றும் களிமண் ஆடுகளத்தில் ஆடப்படுவதுமான பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டிகள் காலிறுதி கட்டத்தை அடைந்துள்ளன. இந்த ஆண்டு ஆடவர் பிரிவில் இந்த போட்டியில் பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. இதுவரை யாரும் சாதித்தராத வகையில் 9 முறை பிரெஞ்சு ஓபன் பட்டத்தை வென்றுள்ள நடப்பு சாம்பியனான ரஃபேல் நடால் 10வது முறையாக அதை வெல்வாரா என்கின்ற எதிர்பார்ப்பே அது. ரஃபேல் நடால் 2005 முதல் முறையாக பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பட்டத்தை வென்றார். அப்பொழுது அவர் அர்ஜென்டினாவின் மரியானோ பியூட்ராவை வென்றார். பின்னர் தொடர்ச்சியாக 3 ஆண்டுகள் அந்த பட்டத்தை அவர் தக்க வைத்துக் கொண்டார். ஆனால் 2009 நடைபெற்ற போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய ஆட்டத்தில் ஸ்வீடனின் ராபின் சோடர்லிங்கிடம் அவர் எதிர்பாராத வகையில் தோல்வியடைந்தார். ரோலன் கேரோ மைதானத்தில் ரஃபேல் நடாலை வென்ற ஒரே வீரர் என்கின்ற பெருமையை இன்றளவும் ராபின் சோடர்லிங் பெற்றுள்ளார். மீண்டும் 2010 தொடர்ச்சியாக 4 ஆண்டுகள் ரஃபேல் நடால் இந்த பட்டத்தை வென்றுள்ளார். இந்த ஆண்டும் அவர் வெல்வாராயின் உலக அளவில் டென்னிஸ் விளையாட்டில் தனிப்பெரும் சாதனையை படைத்த பெருமையை அவர் பெறுவார். இதனிடையே நடைபெற்று வரும் இந்த போட்டியில் மகளிர் பிரிவில் கடந்த ஆண்டு சாம்பியன் பட்டத்தை வென்றிருந்த ரஷ்யாவின் மரியா ஷரபோவா தோல்வியடைந்து போட்டியிலிருந்து வெளியேறியுள்ளார். செக் குடியரசை சேர்ந்த லூசி சஃபரோவா அவரை 7-6, 6-4 எனும் நேர் செட்களில் வென்றார். கடந்த 3 ஆண்டுகளில் அவர் தொடர்ச்சியாக இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றிருந்தார்.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த 1 வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.